நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் தமிழக மீனவர்கள் 83 பேர் இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ள செய்திகள். இதுகுறித்து இலங்கை மீனவர் தரப்பு கருத்துக்கள்.
குற்றத்திற்கு வந்து நீதிமன்ற தீர்ப்பினூடாக அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்க வேண்டும். ஆனால் அது இல்லாமல் மேல்மட்டத்திலான உத்தரவின் பேரிலே தான் அடிக்கடி இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். ஆகவே இது ஒரு கேலிக்கூத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது.
ஆழ்கடல் மீன்பிடித்தலுக்கு பயிற்சி மற்றும் அரசு உதவிகளே பிரச்சினைக்கான தீர்வு என்று தமிழக மீனவர்கள் கூறுவது பற்றிய செய்திகள். மும்பையில் மெட்ரோ ரயில் ஓடத் தொடங்கியுள்ளது பற்றிய ஒரு பார்வை. தமிழ் திரையுலகில் நகைச்சுவை குறித்த தொடரில் நாகரிக கோமாளிகள், அதில் நடிகை மனோரமாவின் பேட்டி.
கதாநாயகியா நான் எவ்வளவு நாள் நடிச்சிருக்க முடியும்? நடிக்கணும்னு ஆசைப்படுறத ஒரு 2-3 வருஷம் நடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா காமெடி வேஷத்துல இருந்ததுனால தான் நான் இவ்வளவு நாளும் நிலைச்சு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். கதாநாயகியா நடிக்கும் போது எனக்கு காமெடியா ஆக்ட் பண்றதுக்கெல்லாம் வராது.
ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரியுள்ள தமிழர்கள் அமைத்துள்ள ஒரு கிரிக்கெட் அணி உள்ளூர் போட்டிகளில் வெற்றி பெற்று வருவது பற்றிய செய்திகளும் இந்த பிற தகவல்களும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
எகிப்திய புதிய அதிபரான அப்தல் ஃபதா அல் சிசி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலை தேசத்துக்கான ஒரு திருப்பு முனை என்று வர்ணித்திருக்கின்றார். அதிகாரங்களை கையளிக்கும் ஜனநாயக வழியிலான அமைதியான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் என்று தனது பதவியேற்பு வையத்தில் கலந்து கொண்ட பிரதிகள் முன்பாக அவர் பேசினார். எதிர்கட்சிகள் பதிச்சரித்த ஒரு தேர்தல். கடந்த மாதம் சிசி அவர்கள் 97% பெற்று அந்த தேர்தலை வெற்றி பெற்றார். ராணுவ தளபதி என்ற வகையில் ஒரு வருடத்துக்கு முன்னதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்லாமியவாத அதிபரான முகமது மோசி அவர்களை இவர் ஒரு ராணுவ புரட்சி மூலம் பதவியிலிருந்து நீக்கினார். அன்று முதல் மோசியின் முஸ்லிம் சகோதரத்துவ இயக்கம் தடை செய்யப்பட்டிருப்பதுடன் அதன் தலைவர்கள் மீது விசாரணைகள் நடக்கின்றன.
அண்மையில் தாலிபான்களால் விடுவிக்கப்பட்டிருந்த அமெரிக்க சிப்பாய் சார்ஜென்ட் போ பெர்தாலின் குடும்பத்தாருக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருப்பதை விசாரித்து வருவதாய் அமெரிக்க மத்திய புலனாய்வு நிறுவனமான FBI கூறியிருக்கிறது. கியூபாவில் இருக்கின்ற குவாண்டனோமோபையில் தடுக்க வைக்கப்பட்டிருந்த ஆயுததாரிகள் 5 பேரை அமெரிக்கா விடுவித்து அதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு முன் ஆப்கானிஸ்தானில் கடத்தப்பட்டிருந்த போவின் விடுதலை பெறப்பட்டது சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. இதனிடையே தாலிபான்களினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தப்பிக்க முயன்றதற்கு தண்டனையாக வாரக்கணக்கில் தன்னை இருட்டறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் என போ தெரிவித்திருப்பதாய் நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. உடல்நல ரீதியில் அவர் வீடு திரும்ப தயார் என்றாலும் உணர்வு ரீதியில் அவர் இன்னும் தயாராக இல்லை என சம்பந்தப்பட்டவர்கள் சிலரை மேற்கோள் காட்டி அந்த செய்தித்தாள் குறிப்பிட்டிருக்கிறது.
இதேவேளை சாஜன் பெர்தாலுக்கு மாற்றாக விடுவிக்கப்பட்ட ஆட்கள் அனைவரும் ரகசியமாக வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று தலிபான் அமைப்பு கூறியிருக்கின்றது. அமெரிக்காவால் மிகவும் உச்சபட்ச ஆபத்தானவர்கள் என்று பயப்படுத்தப்பட்ட அந்த 5 பேரும் உடன்பாட்டின் ஒரு பகுதியாக கட்டாருக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். டோஹாவில் தாம் வைக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்புடனான வளாகத்தில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. அந்த இடத்தின் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. 12 வருடங்கள் சிறையில் இருந்த அவர்கள், அதுவும் பல நாட்கள் தனிமை சிறையில் இருந்த அவர்கள் இன்னமும் வெளியுலகுடன் பேசுவதற்கான நிலையில் இல்லை என்று அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன.
கத்தோலிக்க திருச்சபையின் தலைமைப்பீடமான வத்திக்கானத்தில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் முன்னிலையில் இஸ்ரேலிய பாலஸ்தீன தலைவர்களிடையிலான சந்திப்பு ஒன்று இன்னும் சில மணி நேரங்களில் ஆரம்பிக்க இருக்கிறது. இவ்விரு தலைவர்களிடையில் போப்பாண்டவர் முன்னிலையில் சந்திப்பு நடப்பதென்பது இதுவே முதல் முறை. மத்திய கிழக்கில் சமாதானம் மலர வேண்டும் என பிரார்த்திப்பதற்காக இஸ்ரேலிய அதிபர் ஷிமோன் பெரேஸும் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸும் வத்திக்கானம் வந்திருக்கின்றனர். இந்த சந்திப்பு வெற்றியடைய வேண்டும் என பிரார்த்தித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பாலஸ்தீன பக்தர்கள் கொடியசைக்க செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பிரார்த்தனையில் உரையாற்றிய போப்பாண்டவர் பிரான்சிஸ் கூறினார். சமாதான பேச்சுவார்த்தைகளில் நேரடியாக சம்பந்தப்பட தான் முயலவில்லை என்றும் இருதரப்பினரிடையில் சுமூகமான சூழலை ஏற்படுத்துவதே தனது விருப்பம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மிக பிரபலமான சின்னங்களில் ஒன்றான தாஜ்மஹாலின் வெண்பளிங்கு கற்கள் சுற்றுச்சூழல் மாசின் காரணமாக மஞ்சள் பூத்திருப்பதால் அதன் சுவர்களை சேறு பூசி சுத்தம் செய்யப்பட இருக்கின்றன. சுண்ணாம்பு சத்து நிறைந்த சுவர்களில் மெழுகினால் பளிங்கு கற்கள் அதன் இயற்கையான பொலிவை மீண்டும் பெறும் என்று இந்திய தொல்லியல் துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
பிரிட்டிஷ் டென்னிஸ் வீரரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவின் நடப்பு சாம்பியனுமான ஆண்டி மேரி அவர்கள் உலக மகளிர் டென்னிஸ் தரப்பட்டியலில் முதலிடத்தில் முன்னர் இருந்த அமெலி மாரிஸ்மோவை தனது பயிற்சியாளராக நியமித்திருக்கின்றார். அமெலி மாரிஸ்மோ கடந்த 2006 விம்பிள்டன் மற்றும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளை வென்றவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு புல்தரைகளில் நடைபெறுகின்ற போட்டிகளில் அவர் முதலில் மேரிக்கு பயிற்சி அளிப்பார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன் பிடித்ததான குற்றச்சாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 83 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடகடலில் எல்லை தாண்டி வந்திருந்த 83 இந்திய மீனவர்களை அவர்களுடைய 17 படகுகளுடன் கடற்படையினர் கைது செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தலைமன்னார் கடற்பரப்பில் 51 இந்திய மீனவர்கள் அவர்களுடைய 10 படகுகளுடன் கைது செய்யப்பட்டு மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 32 மீனவர்களை அவருடைய 7 படகுகளுடன் கடற்படையினர் தங்களிடம் கையளித்துள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். வடக்கில் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியுள்ள கடற்படை பேச்சாளர் கோசல வர்ணகுலசூரி அவர்கள் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளூடாக இந்த மீனவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளதாக பிபிசியிடம் தெரிவித்தார். இம்மாதம் முதலாம் தேதி தலைமன்னார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் 29 பேரை நல்லெண்ண வெளிப்பாடாக இலங்கை ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய அதிகாரிகள் விடுதலை செய்திருந்தார்கள். இவர்களின் விடுதலை அடுத்து ஒரு சில தினங்களில் இப்போது 83 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மீனவர்களும் நல்லெண்ண அடிப்படையில் அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக இலங்கை அரசாங்கத்தினால் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள். அவர்கள் எல்லை தாண்டி வருவதை நிறுத்தும் வகையில் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட மாட்டாது என்று உள்ளூர் மீனவர் அமைப்புகள் அதிருப்தியுடன் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் இந்திய மீனவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்வதென்பது இந்திய சிறைச்சாலைகளில் உள்ள இலங்கை மீனவர்களை விடுவிப்பதற்கு உதவியாக அமையும் என்று கடற்தொழில் அமைச்சு வட்டாரங்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றன. எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்பட்டு உரிய சட்ட நடவடிக்கையின்றி விடுதலை செய்யப்படுவதென்பது இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் நாடகமாகவே தெரிகின்றது என்று தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்குக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள் வர்ணிக்கின்றார்.
இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி எங்களுடைய கடற்பரப்பு வருவது என்பது மிக ஒரு முக்கியமான குற்றமாக இருக்கின்றது. ஆகவே அந்த குற்றத்திற்கு வந்து நீதிமன்ற தீர்ப்பினூடாக அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்க வேண்டும். ஆனால் அது இல்லாமல் மேல்மட்டத்திலான உத்தரவின் பேரிலே தான் அடிக்கடி இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றனர். ஆகவே இது ஒரு கேலிக்கூத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது. மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் பரவாயில்லை, இப்ப நாங்கள் தொடர்ச்சியாக இந்திய மீனவர்களை எங்களுடைய சிறைகளை வைத்துக் கொண்டு செயல்படுத்த முடியாது. ஆனால் அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாமல் பிடிக்கவும் விடவும் பிடிக்கவும் விடவும்
இந்திய சிறைகளில் நீண்ட காலமாக இலங்கை மீனவர்கள் வாடுகின்ற போதிலும் அவர்களை விடுதலை செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் இலங்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
இலங்கை அரசாங்கம் எங்களுடைய மீனவர்களை விடுதலை செய்வதற்கான ஒரு பொறிமுறை அல்லது ஒரு கொள்கை ரீதியான செயல்பாடை கொள்வதையும் நாங்கள் பார்ப்பது கிடையாது. அப்ப இதுல இலங்கை அரசாங்கம் இந்தியாவுடைய நட்புறவை தொடர்ச்சியாக பேணுவதற்காக அரசியல் நாடகத்தை நடத்துகின்றது என்பதுதான் இதில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலிருந்து சென்று இந்தியாவிலே கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 86 பேருக்கு மேலாக இன்னும் விடுதலை செய்யப்படாதவர்களாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் இந்தியாவிலிருந்து இலங்கையில் வந்து கைது செய்யப்படுகின்றவர்கள் ஒரு கிழமையில ரெண்டு கிழமையில ஏதோ ஒரு வழியில அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள்
என்றார் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இணைப்பாளர் ஆண்டனி ஜேசுதாசன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதனிடையே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று கூறியுள்ள தமிழக முதல்வர் ஜெயலலிதா இது தொடர்பில் இந்திய பிரதமருக்கும் கடிதம் ஒன்றை இன்று எழுதியுள்ளார். இதேவேளை இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசம் செய்யாமல் இருப்பதற்கு ஒரே வழி ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு செல்வது என்றும் அதற்கு மத்திய மாநில அரசுகள் உதவ வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி சேசு அவர்களிடம் பேசினேன்.
ராமேஸ்வரம் பகுதியில ஒரு 79 படகும் இலங்கை பகுதியில ஒரு 4,000-5,000 மீனவ குடும்பங்களும் இருந்து ஒரே கிரவுண்டுக்குள்ள வந்து இந்த தொழில் பாக்குறதுனால இலங்கை மீனவர்களும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ட்ராலிங் பண்றதுனால கடல் வழியா அழியுது, எங்க பகுதிக்குள்ள வராது என்னும் முற்றிலுமா வந்து அவங்க நம்மளை அவாய்ட் பண்றாங்க. நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம வந்து இப்ப இதுல வந்து அதிகமான மீன்பிடி படகுகளும் மீனவர்களும் நிறைய இருக்கிறோம் நம்ம பகுதியில. இவங்களை வந்து கொஞ்சம் பேரை டைவெர்ட் பண்ணி அரசாங்கம் ஆழ்கடலுக்கு தீவனால வந்து சூறை இந்த கேரை இந்த மீன் மாதிரி பிடிக்கிற மீன்கள் வகையில பிடிக்கிறதுக்கு ஆழ்கடலுக்கு கொண்டு போறாண்டா மீனவர்களுக்கு பயிற்சி வழங்கணும். அது போக அந்த அந்த ஆழ்கடலுக்கு போகும்போது நவீன படகுகள் வழங்க வேண்டியிருக்கு. அந்த படகுகள்லாம் வந்து குறைஞ்சது வந்து 60 லட்சம் ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய் வர அந்த மாதிரி படகுகள் இருக்கு நாடுகள்ல எல்லாம் வந்து மீனவர்களுக்குன்னு சொல்லி ஒரு நிதியை வந்து குறிப்பிட்ட நிதியை ஒதுக்கி அவர்களை வந்து மாற்று திட்டங்களுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அது நம்ம அரசுல வந்து வார்த்தைகள்ல மட்டுமே இருக்கு, செயல்பாட்டுல வரல. கொஞ்சம் மீனவர்களை வந்து இந்த பகுதியில இருந்து எடுத்துக்கிட்டு யார் யாரு விருப்பப்பட்டு போறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் உதவியோ அரசு மானியமாகவோ அவங்க முதலீட கொஞ்சம் போட்டு 3 பேருமா ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு படகை உருவாக்கி இந்த மாதிரி தொழில நீங்க வெளியில போய் ஆழ்கடல்ல மீன் பிடிக்கலாம், வெச்சு பேங்குன்னு சொல்லி ஒரு மீன் பண்ணையே இருக்கு நம்ம நாட்டுல. அந்த ஏரியாவில் போயிட்டு இலங்கை மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க. நம்ம மீனவர்களை கொண்டு அந்த பகுதியில வந்து எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு அந்த மெத்தை எடுக்க அந்த மாதிரி நவீன படகுகளை கொடுத்து மீன் பிடிக்கிறது கொண்டு போனா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணலாம்.
மீனவர்களுக்கு வந்து படகுகள் மற்றும் அதுக்கு தேவையான டீசலுக்கு மானியம் கொடுப்பது, கடன் கொடுப்பது, இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு. அந்த முடிவு வந்து மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து தான் எடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து நீங்க என்ன முன்முயற்சி எடுத்திருக்கீங்க?
அதுக்கு நாங்க எல்லா தமிழ்நாடு மீனவர் சங்கம் பூரா சேர்ந்து தமிழக முதல்வரை போய் நாங்க நேரடியா சந்திச்சு இந்த பிரச்சனைகளை சொல்லி இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து விஷயங்களை சொல்லியிருக்கோம். அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆழ்கடல் பிசிங்கையே வந்து அவங்களும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வடகடல் பகுதியை விட்டுட்டு மற்ற துறைமுகங்கள் வந்து நான் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி ஒரு 2-3 ஏரியாக்கள்ல தென்கடல் பகுதியில வந்து துறைமுகங்கள் அமைச்சு தர்றதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்க வந்து இப்போ வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பாக்குறதுக்கு மத்திய இணையமைச்சரை பாக்குறதுக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். அவங்களை சந்திச்சு பிரதமர் அவங்கள பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழி என்ன, அதே மாதிரி நீங்க அந்த என்ன வழிமுறைகள் சொல்லி எழுதி எங்களுக்கு கொண்டு வாங்க, நாங்க அதை செஞ்சு தர்றதுக்கு உறுதி அளிக்கிறோம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் சந்திச்சு இந்த மாற்று திட்டத்திற்கான தொழில விஷயங்களை நாங்க அவங்கள்ட்ட தெரியப்படுத்துவோம்.
இலங்கை மீனவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து எங்கள் கடல் பரப்புக்கு வராங்க, எங்கள் கடல் வளங்களையே வந்து அவங்க கொண்டு போயிடுறாங்க, போருக்கு பின்னரான காலத்துல எங்கள் வாழ்வாதாரங்கள் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இலங்கை மீனவர்கள் மேல தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு கரிசனை இல்லையா அப்படிங்கிற இந்த கேள்வி எழுதுதானே, அதை நீங்க சிந்திக்கலையா?
அவங்க படுற கஷ்டத்துல முழு பங்களிப்பு நமக்கும் இருக்கு, நாங்க உணர்றோம், அந்த அவங்க கஷ்டத்தை உணர்றோம். ஏற்கனவே வந்து அவங்க கடற்பரப்புல வந்து தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துறதா வந்து எங்க மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. இப்ப பேச்சுவார்த்தைக்கு போய் கண்டிப்பா தடை செய்யப்பட்ட வலையை யாரும் நம்ம தமிழக மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி இலங்கை பகுதியில இலங்கை மீனவர்களுக்கு அந்த கரையோரங்கள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில வந்து நம்ம தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்க தமிழகம் முழுவதும் மீனவர்களுக்கு பூரா எல்லாம் மெசேஜ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு தொழிலை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இப்ப 45 நாள் தடைக்காலம் முடிஞ்சு அந்த மாதிரி தான் நாங்க தொழிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஆழ்கடல் பிரச்சனை இங்கே வந்து கூடிய விரைவில் வந்து ரெடி ஆயிரும். அதுவரை அவங்க வந்து ஒரு 2 வேளை சாப்பிடுற மாதிரியும் நாங்க ஒரு வேளை சாப்பிடுற மாதிரியும் இந்த தொழிலை வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில நாங்க தொழில் பண்ணலாம்னு ஒரு குறைந்தது ஒரு 2-3 வருட காலம் இந்த தொழிலை நாங்க வந்து பயன்படுத்தி கொண்டு போயிட்டு அதற்கடையில இந்த மாற்று திட்டங்களை கூடிய விரைவில் அரசாங்கத்திட்ட நாங்க வந்து தீவிரமா வேகமா நடவடிக்கை எடுத்து இருநாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படணும், அவங்களும் அரசாக கூடாது, இந்திய பகுதியில வந்து நம்மளும் போய் அரசாக கூடாதுன்னு சொல்ற ஒரு தீர்மானத்துல உறுதியா இருக்கிறோம் சார். கண்டிப்பா அந்த மீனவர்களும் அவர்களுடைய வாழ்வும் செழிப்பாகிறதுக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு அளிப்போம்.
ராமநாதபுரம் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி சேசு. இந்தியாவின் வர்த்தக பெருநகரான மும்பையில் இன்று முதல் மெட்ரோ ரயில் ஓடத் தொடங்கியுள்ளது. அது பற்றி கூடுதல் விவரங்களை மும்பையில் உள்ள செய்தியாளர் ராபர்ட் அமல்ராஜ் அவர்களிடம் கேட்டார் சாதாத்.
நேற்கு வர்த்தவான் ஒரு இடத்துல இருந்து நாட்கோபர் பாம்பேயோட வெஸ்ட்ல இருந்து மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி இணைக்கிற பகுதி சார், அது கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் தூரத்துல அமைச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம சாலை வழியா போனா டிராபிக் எதுவும் இல்லைன்னா 40 நிமிஷத்துல போகலாம். டிராபிக் இருந்துச்சுன்னா மேக்சிமம் 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த மெட்ரோ ரயில் போட்டதுனால 21 நிமிஷத்துல போகலாம்னு சொல்றாங்க.
தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சேவை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ரயில் விட போறாங்க, எவ்வளவு நேரத்துக்கு ஒரு ரயில் விட போறாங்க?
5 நிமிடம் இடைவெளியில சொல்லிருக்காங்க. அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகும் தெரியல. காலைல 5:30 நள்ளிரவு வரைக்கும் நாங்க ரயில் சேவை பண்ணுவோம். ஒரு ட்ரெயின்ல வந்து 1000 பேர் 1500 பேர் மேக்சிமம் பயணம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க.
மும்பை மாதிரி ஜன நெரிசலும் போக்குவரத்து நெரிசலும் மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு மாநகரத்தில் இந்த மாதிரியான ரயில் சேவை வந்து எந்த அளவுக்கு பலன் தரும்னு நீங்க நினைக்கிறீங்க?
ஒரு பெட்டியில வந்து 357 பேர் பயணம் பண்ணனு சொல்லாங்க. ஆனா இங்க அது காணாதது, 4 பெட்டி தான் இருக்காங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படுங்கிறது புரியல. ஆக்சுவலா ஏசி ட்ரெயினுக்கு வந்து பாம்பே மக்கள் வந்து இன்னும் அவங்க அனுபவமே கிடையாது அவங்களுக்கு. அந்த ஆட்டோமேட்டிக் கதவு இதுக்கெல்லாம் அவங்க பயண இது வரைக்கும் அனுபவமே கிடையாது அவங்களுக்கு. அது எங்களுக்கும் பத்திரிகையாளர்களும் புரியல. நாங்க முதலிட போனோம், அப்ப முதலிட போவையிலே வந்து பத்திரிகையாளர்கள் கூட்டு போவையிலே வந்து எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது
என்ன என்ன கஷ்டமா இருந்தது?
டோர் க்ளோஸ் பண்றது இதெல்லாம் வந்து நாங்க லோக்கல் ட்ரெயின்ல வந்து நாங்க நினைச்சா கூட நிறுத்திக்கலாம் என்னன்னா எங்களை நாங்க ரன்னிங் ட்ரெயின்ல ஓடிக்கலாம், ஓடி வந்து பிடிச்சிக்கலாம், இதுல அப்படி கிடையாது. இதுல குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில வந்து அவங்க ஒரு 15 செகண்ட் 20 செகண்ட் தான் கொடுக்குறாங்க, அதுக்குள்ள ஏறணும். அதே மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இதுல இப்ப தொடங்கி இருக்காங்க, அது எவ்வளவு தூரம் சக்சஸ் ஆகுங்க. மும்பைல இருக்கிறதுனால மூணு ரயில் தொடங்கினாங்க. அது சொன்னது மாதிரி இன்னும் லாஸ்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆரம்பத்துல மக்கள் வந்து ஒரு ஆர்வத்துல போனாங்க, பயணம் பண்ணாங்க. இப்ப ஒரு நாள்ல 10,000 பேர் கூட அதுல பயணம் பண்ண மாட்டாங்க. இப்போ
ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ரயில் சேவையின் கட்டணம் தொடர்பில் மாநில அரசுக்கும் ரயில் சேவையை ஆரம்பித்திருக்கின்ற நிறுவனத்துக்கும் இடையில் பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது.
இங்க மும்பை மக்களுக்கு வந்து புறநகர் ரயில் இருக்கு இல்லையா, சபர்பன் ரயில்ல வந்து டிக்கெட் ரேட் வந்து ரொம்ப குறைவாச்சு. நாங்க இப்போ 40 கிலோமீட்டர் பயணம் பண்ணா கூட 15 ரூபாய் தான் ஆகும். ஆனா இவங்க முதல்ல கவர்மெண்ட் நிர்ணயிச்சது வந்து 6 ரூபாயில இருந்து 13 ரூபாய் தான் நிர்ணயிச்சிருந்தாங்க முதல்ல. இப்போ ரிலையன்ஸ் வந்து முதல்ல இதோட திட்டமிடல் செலவு வந்து 2,300 கோடி ரூபாய்க்கு ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துல முடிச்சிருந்திருந்துச்சு. ஆனா 6 வருஷம் ஆயிருந்தாலும் 4 வருஷம் காலதாமதத்தினால 4,300 கோடி ரூபாய் ஆயிட்டது அதோட பட்ஜெட் செலவு எல்லாமே. அதனால ரிலையன்ஸ்க்கு வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு அவங்க தன்னிச்சையாக வந்து டிக்கெட் கட்டத்தெல்லாம் கூட்டிட்டாங்க. குறைஞ்சபட்சம் 10 ரூபாயும் அதிகபட்சம் வந்து 40 ரூபாயும் அப்படி ஆக்கிட்டாங்க. 11.5 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணோம்னா 40 ரூபா ஆகுது. அதே வந்து லோக்கல் ட்ரெயில டிராவல் பண்ணா 15 ரூபாய் தான் ஆகும்.
டிக்கெட் விலை தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க?
இது கவர்மெண்டோட MMRDA சொல்லுவாங்க, மும்பை பெருநகர பிராந்திய வளர்ச்சி ஆணையம்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்களும் ரிலையன்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல இது பண்ணது. ஆனா இந்தியாவில வந்து எங்கேயுமே வந்து ஒரு தனியார் நிறுவனத்துல கொடுக்கல. இப்ப டெல்லி மெட்ரோ ஆகட்டும், பெங்களூர் மெட்ரோ ஆகட்டும், கொல்கத்தா மெட்ரோ ஆகட்டும், சென்னை மெட்ரோ ஆகட்டும், யாருக்குமே தனியாட்டை கொடுக்கல. மும்பைல மட்டும் தனியாட்டை கொடுத்தாலும் ரிலையன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது முதல் மெட்ரோ, இது 11.5 கிலோமீட்டர், அதுக்கு அடுத்து 40 கிலோமீட்டருக்கு பண்ணிருக்காங்க, அதையும் ரிலையன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே வந்து இது எதிர்ப்பு இருந்துச்சு பொதுமக்கள்கிட்ட, தனியாட்டை ஏன் கொடுத்தீங்க, இது வந்து ரயில்வேங்கிறது பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது, கவர்மெண்ட் அரசாங்கத்துல தான் இருக்கணும், தனியாட்டை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு இருந்துச்சு. இப்போ வந்து நேற்று சிஎம்ஓ வந்து முதல்வரும் வந்து எதிர்ப்பு.
மும்பையில் உள்ள செய்தியாளர் ராபர்ட் அமல்ராஜ். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரியுள்ள தமிழ் இளைஞர்கள் அமைத்துள்ள ஒரு கிரிக்கெட் குழு உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக விளையாடி தமக்கென்று ஒரு பெயரை ஏற்படுத்தி கொண்டுள்ளார்கள் என்று கூறுகின்றார் சிட்னியில் உள்ள பிபிசியின் செய்தியாளர் ஃபில் மெர்சர். அவரது செய்தி குறிப்பு தமிழில் சீவகன்.
படகுகளில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கு கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் தடுப்பு முகாம்களிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்களின் குழு ஒன்று உள்ளூரில் பிரபலமான கிரிக்கெட் சுற்றுப்போட்டி ஒன்றில் கலக்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் இவர்கள் வெற்றி பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசியல் தஞ்ச கோரிக்கையாளர்கள் அனைவரும் அவர்களது விண்ணப்பங்களும் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலைமைகளும் ஆராயப்படும் காலத்தில் அவர்கள் கட்டாயமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட வேண்டும் என்ற ஆஸ்திரேலிய கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்தார்கள். வேலை செய்ய முடியாத நிலைமை, அவர்களது தஞ்சை கோரிக்கை குறித்த முடிவுகளுக்காக காத்திருத்தல், எந்த நேரமும் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படலாம் என்ற அச்சுறுத்தல் ஆகியவற்றால் இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன அழுத்தத்தை குறைக்க கிரிக்கெட் விளையாட்டுத்தான் இவர்களுக்கு உதவியிருக்கின்றது. அனைத்து அணிகளையும் போல இந்த ஓஷன் 12 அணியும் விளையாட்டில் தீரர்கள்தான். சிட்னியின் வட்டார மட்டத்திலான போட்டியில் களமிறங்கும் இவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் வந்த தமிழ் அகதி இளைஞர்கள். தற்காலிக விசாவில் தடுப்பு முகாம்களில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் தமக்கு தஞ்சம் கிடைக்குமா என்ற முடிவுக்காக காத்திருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் ஸ்டீபன்.
ஐ கான்ட் கோ பேக் ஸ்ரீலங்கா. என்னால் எவ்வளோ தூரம் இங்கே போராட முடியுமோ அவ்வளோ தூரம் போராடுவோம், அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் போராடுவோம், அப்படி கட்டாயமாக அனுப்பணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா.
இலங்கை ராணுவம் சித்திரவதை செய்ததால் 2 வருடங்களுக்கு முன்னர் இங்கு வந்ததாக கூறுகின்ற இவர் தனக்கு அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று கூறுகின்றார். இவர்களது அழுத்தத்தையும் கவலையையும் கிரிக்கெட் குறைக்கிறது.
தாம் இணைய விரும்புகின்ற இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்ள இது உதவியாக இருக்கிறது. எல்லோரையும் போல இந்த மைதானத்தில் நாங்களும் ஒருவர் என்று அவர்கள் உணர இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் இங்கு அனைவருக்கும் சமமானவர்கள் தான்
என்றார் போட்டி முகாமியாளர் டீனு ராஜரத்னம். படகுகளில் வருகின்ற அகதிகளை ஆஸ்திரேலியா நேரடியாக தடுப்பு முகாமுக்கு அனுப்புகிறது. தேசத்தின் எல்லைகளை காக்கவும் ஆஸ்திரேலிய கரையை அடைவதற்காக ஆட்கள் உயிரை பணயம் வைப்பதை தடுக்கவும் இந்த கொள்கை தேவை என்று பழமைவாத கருத்தாளர்கள் நம்புகிறார்கள்.
ஆட்கள் சட்டவிரோதமாக வருவதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் விரும்பவில்லை. ஆட்கள் கடலில் மூழ்கி இறப்பதையும் அது விரும்பவில்லை. UNHCR முறையின் மூலமாக அகதிகள் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்
என்றார் சிட்னி இன்ஸ்டிடியூட்டின் ஜெகார்ட் ஹெண்டர்சன். படகுகள் மூலம் வரும் தஞ்ச கோரிக்கையாளர்கள் ஆஸ்திரேலியாவில் சட்டவிரோதமாக குறுக்கு வழியில் வருபவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். ஆனால் இந்த தமிழிளைஞர்கள் அந்த கருத்தை மாற்ற உதவுவார்கள் என்று தோன்றுகின்றது.
சில டீம்களிலே சில கடுமையான வெள்ளையின ஆஸ்திரேலியர்கள் இருப்பார்கள். அகதிகள் தொடர்பாக அவர்கள் பொதுவாக நல்ல அபிப்பிராயத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த இளைஞர்களுடன் விளையாடும் போதும் பேசும் போதும் அகதிகள் குறித்த அவர்களது கருத்து மாறுவதாக வேறு டீம்களை சேர்ந்தவர்கள் கூறியிருக்கின்றனர்
என்றார் ராப் ஸ்டீவன். ஆரம்ப போட்டிகளில் பலமான வெற்றிகளை இந்த தமிழர் அணி பெற்றிருக்கின்றது. ஆஸ்திரேலிய வாழ்க்கை பற்றிய ஒரு அனுபவமும் இதனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இனி தஞ்சம் கிடைக்குமா என்ற தமது வாழ்க்கையின் முக்கிய முடிவுக்காகத்தான் அவர்கள் காத்திருக்க வேண்டும்.
சிட்னியிலிருந்து BBCயின் ஃபில் மெர்சர் அனுப்பிய செய்தி குறிப்பை தமிழில் தந்தவர் சிவகன். நிகழ்ச்சியில் அடுத்து
நாகரிக கோமாளிகள் தொடரின் 9வது பகுதி தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
பாடுபாடி அழகான செதையோடு வந்தானையா, ஆட்டமாடி பாடுபாடி அழகான செதையோடு வந்தானையா.
வாங்க வாங்க, என்ன சிக்கலாடே, சகமா இருக்கீனா?
ஜில் ஜில்,
பழைய பிரச்சனை உனக்கு கூப்பிடாதீங்க. நான் இப்ப ரோசா ராணி வேணா பேர மாத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
என்னது
ரோசா ராணி?
ரோசா ராணியா? நம்ம ஊருக்கு ஒரு பேரா?
என்ன உன சொல்றீங்க? என்ன போல ஒரு ஆட்டக்காரிக்கு விவகாரம் பண்ண போய் அந்த விவரம் கிட்ட படிச்சு இருக்காவில்ல?
யார் நாகலிங்கம்மா?
அந்த நழிப்ப எடுத்துக்கணும், என்ன வெட்டுறதுக்கே வந்துட்டாங்க.
அப்புறம்
தமிழ் திரையுலகம் அன்றும் இன்றும் என்றைக்குமே ஆணாதிக்க சமுதாயமாகவே இருந்து வந்திருக்கிறது. நடிகைகளை வைத்து படங்கள் விற்கப்படுவதில்லை, விளம்பரப்படுத்தப்படுவதும் இல்லை. சாவித்ரி, பத்மினி போன்ற ஒப்பற்ற திறமைமிக்க நடிகையரும் கூட தங்கள் உயிரை கொடுத்து நடித்து பின்தான் பெயர் வாங்க வேண்டியிருந்தது என்றால் நகைச்சுவை நடிகை எப்படி உழைத்திருக்க வேண்டும்? சாவித்ரி, பத்மினி போன்று ஒரு நகைச்சுவை நடிகை பேசப்பட வேண்டும் என்றால் மனோரமா போன்ற பன்முகத் திறமை கொண்ட நடிகையால் மட்டுமே முடியும். அத்தகைய ஆளுமை உடைய மனோரமா உடல் நலம் குன்றி இருக்கும் இந்த நிலையிலும் கூட தமிழோசைக்காக ஒரு பேட்டி அளித்தார். நீங்கள் ஆரம்பத்தில் கதாநாயகியாக நடிச்சிங்க, ஏன் தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்கலீங்க?
நான் நாடகத்துல எல்லாம் கதாநாயகியாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். படத்தில் தான் நகைச்சுவை வேஷமாக ஆக்ட் பண்ணினேன். மாலையிட்ட மங்கை படம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு, அதில் நகைச்சுவை வேஷம் தான், காக்கா ராதாகிருஷ்ணன் நான் ஆக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நகைச்சுவை நடிகையாகவே அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டிஆர் சுந்தரம் அவர்கள் என்னை வச்சு ஹீரோயினாக, எனக்கு ஏதாவது ஒரு படத்துலையாவது ஹீரோயினாக நடிச்சிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் குமரிங்கிற படத்தில் நான் வந்து கதாநாயகியாக நடித்தேன். மனோகர் அவர் கதாநாயகன். அந்த படம் ரொம்ப நல்லாவே போச்சு. தமிழை விட தெலுங்கில் ரொம்ப நல்லா போச்சு. கதாநாயகியாக நான் எவ்வளோ நாள் நடிச்சிருக்க முடியும்? நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஒரு 2-3 வருஷம் நடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் காமெடி வேஷத்தில் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ நாளும் நிலச்சி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். கதாநாயகியாக நடிக்கும் போது எனக்கு காமெடி ஆக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் வராது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம காமெடியாக நடிக்கிறோன்னு அதையே நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன்.
காமெடியாக நடிக்கிறீங்க, அதுக்கப்புறமும் கூட காமெடியாக நடித்த பிறகும் கூட எவ்வளோ எளிமையாக மிக சீரியஸான ரோல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அதிகம் விரும்பியது காமெடியாக சீரியஸ் நடிப்பா?
எனக்கு எல்லா நடிப்புமே பிடிக்கும், சீரியஸாக நடிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நாடகத்துல எல்லாம் ரொம்ப வந்து கிளிசரின் எல்லாமே அழுதுருக்கிறேன் நான்.
சிவாஜி கணேசனோட தில்லானா முகநாமல நீங்கள் நடிக்கும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அவர்கிட்ட நடிக்கும் பொழுது?
நிச்சயமாக எனக்கு வந்து சிவாஜி அவங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப மரியாதை. அவனை அவரோட நடிக்கிறமேன்னுட்டு ஒரு பயம்தான். ஆனால் ஏபிஎன் வந்து ரிஹர்சலில் பார்த்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் இது பார், அங்கே இருக்கிறவங்க யாருமே பெரியவங்க இல்லை, நீ வந்து உன் மனசில் நீ தான் பெரியவன்னு நினச்சிக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும், யாரையுமே சட்டை பண்ணாது, சும்மா நீ பாட்டுக்கு விளாசு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த இந்த காட்சியெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக ஆக்ட் பண்ணேன்.
சிவாஜி உங்களை ஊக்குவிச்சாரா?
நிச்சயமா, நல்லா நடி மனோரமா, நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்லி. ரொம்ப
நீங்கள் விரும்பி நடித்த பாத்திரம்னா எதை சொல்லுவீங்க?
நான் விரும்பி நடித்த பாத்திரங்கள் எல்லாமே நான் விரும்பி நடிக்கிறது தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாடகம் இருக்குது, என் வீடு என் கணவர் என் குழந்தை. அது வந்து அதில் வந்து ஒரு பிராமினிக்கல் அன்னபூரணி ஆக்ட் பண்ணுவேன். பிராமின்ஸ் எல்லாருமே ரொம்ப வியந்து பாராட்டி இருக்கிறாங்க. அந்த புடவக்கட்டிலேருந்து எல்லாத்துலேயுமே நான் நாடகத்தில் 10-11 சீன் தான், 11 சீனுக்கு 11 புடவை கட்டுவேன். ஆச்சரியப்படுவாங்க, நான் எப்படி இப்படி கட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ராமாவில் ரொம்ப சீக்கிரம் கட்டிக்கிட்டு வந்துடணும் இல்லையா, படமாக இருந்தால் கொஞ்சம் லேட் பண்ணிக்கலாம். நான் ட்ராமாவில் ரொம்ப ஃபேமஸான நாடகம் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடகங்கள் அதுவும் ஒன்று.
இந்த பிராமணங்க கட்டுவாங்களே மடுசாரு, அந்த புடவை உங்களுக்கு ஒத்து போன மாதிரி யாருக்கும் ஒத்து போகல. ரெண்டாவது என்னன்னா, பிராமணிகள் லாங்குவேஜ் பண்ணும்பொழுது கொஞ்சம் சில சமயம் வந்து நேக்கு நோக்குன்னு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த நாடகத்தில் நீங்கள் பேசுகிற பாஷை இருக்கு பாருங்கள், அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா?
ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது. பள்ளத்தூரில் வந்து நான் வந்து அக்ரஹாரத்தில் தான் குடியிருந்தேன். அதனால மாமிங்கள்லாம் எனக்கு ரொம்ப தோஸ்து, எல்லாருமே ரொம்ப பிரியமாக என்கிட்ட பேசுவாங்க, கொள்வாங்க. அதை வச்சு நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இந்த பிராமணிக்கல் லாங்குவேஜை ஃபஸ்ட் கிளாஸாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, பேசுனீங்க அப்படின்னு.
காமெடி நடிக்கிறீங்க, அந்த சீனில் வந்து டைரக்டர் சொன்னபடி தான் நடிப்பீங்களா, இல்லை உங்களுக்கு தேவையான வசனங்களை சேர்த்துக்கல, மற்ற காமெடி நடிகர்லாம் சொந்தமாக சேர்த்துக்கிறாங்க?
நானும் எனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுவேன், இந்த மாதிரி இதையும் சேர்த்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்டுக்குவேன். சரி எங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரி அப்படின்னு நான் பேசுவேன்.
உங்களுக்கு முன்னால டி ஏ மதுரை இருந்திருக்காங்க, டிபி முத்துலட்சுமி இருக்காங்க, சரோஜா எம் சரோஜா கூட உங்களுக்கு முன்னால் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்ட வாய்ப்பு இருக்கா, இல்லை உங்களுக்கு இயல்பாகவே நீங்களே ஒரு பாணி உருவாக்கிட்டீங்களா?
நிச்சயமா வந்து நான் யாரையும் காப்பி அடிக்கல, என்னுடைய பாணியில தான் நான் நடிச்சேன்.
ஒரே படத்துல சீரியஸ் ரோல் பண்றீங்க, திடீர்னு காமெடி பண்றீங்க, இப்படி உங்களால மாத்திக்க முடியுது?
அது எப்படி நடிக்கும்போது அதை மாற்றிக்க முடியும், என்னால் முடியும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களையும் ஆட்சின்னு கூப்பிடுறாங்க?
என்னை எல்லாரும் ஆட்சின்னு கூப்பிடுறது எதனாலன்னு சொன்னால், நான் செட்டிநாட்டில் வளர்ந்தவன், பிறந்தது ராஜமன்னார்குடி, நான் வளர்ந்தது பூரா செட்டிநாட்டில் உள்ள பள்ளத்தூருங்கிற ஊரில் தான். அதனால் ஏவிஎம்மில் நான் வந்து அந்த காலத்தில் காப்பு கட்டி சத்திரம்னு ஒரு நாடகம், ரேடியோ நாடகம், அதில் வந்து செட்டிநாட்டு பாஷையில் தான் பேசுவேன் நான். அது வந்து ஏவிஎம்மில் எல்லாரும் அதை கேட்டுட்டு, ஐயோ ஆச்சி மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னை ஆச்சின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அங்கே இருக்க மேக்கப் மேன் எல்லாரும் அப்படி எல்லாரும் ஆச்சி ஆச்சின்னு கூப்பிட்டு, அப்போ உள்ள நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் என்னை எப்படி கூப்பிடுதுன்னு தெரியாமல், ஜெய்சங்கர், சிவகுமார், லக்ஷ்மி இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் அக்கான்னு கூப்பிட்றதா, அம்மான்னு கூப்பிட்றதா, மனோரமான்னு கூப்பிட்றதா அப்படிங்கிற ஒரு ஒரு மனசில் வச்சுக்கிட்டு ஆச்சின்னு கூப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருந்தது. அப்படியே ஆச்சி ஆச்சின்னு அவங்கெல்லாம் கூப்பிட்டு இப்போ எல்லாருமே என்ன ஆச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
காமெடின்னு பார்க்கும்போது யார் கூட நடிக்கும்பொழுது நீங்கள் நல்லா இன்ஸ்பயர் ஆகுது, டக்கு டக்குன்னு உடனே உங்களுக்கும் காமெடி உற்சாகமாக வரும்?
எனக்கு எல்லாரு கூடவும் நான் உற்சாகமாக தான் நடிப்பேன். நாகேஷ் சந்திரபாபு அவங்க கூடலாம் நடிக்கும்போது கொஞ்சம் நல்லா நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் எனக்கு. காமெடியர்கள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள காமெடியர்கள் மாதிரி வேறு எங்கேயுமே காமெடியர்கள் கிடையாது, அது நிச்சயமாக நான் எந்த மேடையில் வேணாலும் நான் சொல்லுவேன். அந்த காலத்தில் என்எஸ்கே காளியண்டத்தனத்துலேருந்து இந்த காலத்தில் கவுண்டமணி செந்தில் வரைக்கும் எல்லாருமே காமெடியை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஆனால் காமெடியை நல்லா ரசிக்கிறதுனால தான் அவங்க அதை ஃபேமஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காமெடிக்கு ரொம்ப மரியாதை உண்டு.
இன்றைய சினிமாவில் காமெடி எப்படி இருக்குது?
இன்றைய சினிமாவிலையும் பரவாயில்லக்கா, நல்லா தான் இருக்கா தான் நான் சொன்னேனே, காமெடினா நல்லா தான் ரசிப்பாங்க, நல்லாவும் இருக்கும், நல்லா அமைஞ்சிடும்.
பெண்கள் வந்து உங்களவுக்கு ஏன் காமெடி நடிப்பில் வரலை?
நான் எப்படி சொல்கிறது, இதை பற்றி நடிச்சிருக்காங்க, எல்லாருமே நடித்தாங்க தான். டி ஏ மதுரத்திலேருந்து எம் சரோஜா, காந்திமதி, சச்சு எல்லாருமே, ரமா பிரபா மாதிரி நிறைய நடிகைகள் இருந்தாங்க இருக்காங்க.
நாகரிக கோமாளிகள் தொடரின் 9வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
ஆட்டமாடி பாடுபாடி அழகான ஜெதையோடு வந்தானையா, ஆட்டமாடி.
நேயர்களே, பாரிஸின் ரோலன் கேரோ மைதானத்தில் நடைபெற்று வரும் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இறுதி ஆட்டம் ரஃபேல் நடால் மற்றும் நோவாக் யாக்கோவிச் இடையே நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ரஃபேல் நடால் 2-1 எனும் செட் கணக்கில் முன்னணியில் இருக்கின்றார். நான்காவது செட் போட்டியில் இருவரும் தலா இரண்டு போட்டிகளில் வென்றுள்ளார்கள். இம்முறை நடால் வென்றால் ஒன்பதாவது முறையாக பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்றவர் என்கின்ற பெருமையை பெறுவார். மாறாக ஜோகோவிச் வென்றால் நான்கு கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளை வென்றவர்களின் பட்டியலில் அவர் இடம்பெறுவார். இந்த போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.